SBS தமிழ்.
வணக்கம், நான் கர்ணன், பரமட்டா நியூ சவுத் வேல்ஸ் பகுதியில் வசித்து வருகின்றேன். இப்போ வந்து நம்ம பாராளுமன்றத்தில் வந்து இன்னைக்கு பட்ஜெட் அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி என்னோட ஃபீட்பேக் என்னென்னா, இந்த வருஷம் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா போன ரெண்டு வருஷத்தோட கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக இருக்குது. மேபி இந்த லிபரல் கட்சி வந்து அடுத்த வருஷம் வர தேர்தலை நோக்கி இந்த மாதிரி பட்ஜெட் அறிவிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதில் நிறையா அந்த மிடில் இன்கம் அண்ட் லோ இன்கம் என்எஸ்க்கு வந்து இன்கம் டேக்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க, ரீஃபண்ட் வரும்னு சொல்கிறாங்க. அது போக ஏஜ் பாப்புலேஷனுக்கு வந்து கொஞ்சம் நிறையா சலுகைகள் கொடுத்துருக்காங்க. பட் இந்த மாதிரி சலுகைகள்லாம் ஏன் கடந்த ரெண்டு வருஷமாக தரல, ஏன் இப்போ தராங்க அப்படின்னு பார்க்குறபோது ஒரு தேர்தலை நோக்கிய பட்ஜெட்டாக தான் நான் பார்க்குறேன். இதுதான் என்னோட கருத்து இந்த பட்ஜெட் அறிக்கைக்கு.
அது சிட்னியில் இருந்து கர்ணன் சிதம்பர பாரதி. அடுத்ததாக தமது கருத்துக்களை எமக்கு முன்வைக்கின்றார் மெல்பர்னில் இருந்து விக்ரமசிங்கம் அவர்கள்.
இன்றைய வரவு செலவு திட்டத்தில், இன்றைய அரசாங்கம் கொண்டு வந்த வரவு செலவு சமர்ப்பித்த வரவு செலவு திட்டத்திலே முதியோர்களுக்கான ஒதுக்கீடுகள் மிகவும் வரவேற்கத்தக்கதாக உள்ளது. கேரஸிற்கு நிதி கூட ஒதுக்கப்பட்டுள்ளது. இது தவிர நடுத்தர வயதினருக்கும் குறைய சம்பளம் எடுப்பவர்களுக்கும் வரி விலக்குகள் அளிக்கப்பட்டுள்ளன. ஆகவே இது பொதுவாக பார்க்க போனால் இந்த வரவு செலவு திட்டத்தை வரவேற்க வேண்டும். ஏனென்றால் அடுத்து எது வரவிருது, தேர்தல் வருஷமாக இருப்பதால் இந்த வரவு செலவு திட்டத்தை சகல கட்சிகளும் ஏற்கும் என நான் நம்புகின்றேன்.
அடுத்து பிரிஸ்பேனில் இருந்து செந்தில் கூறும் கருத்து.
இந்த முறை பட்ஜெட்டை பற்றி நீங்கள் கேட்குறீங்கள். பட்ஜெட்டில் வந்து இந்த லோ இன்கம் நர்ஸுக்கு கொஞ்சம் டாக்ஸ் கட்டுகள் கொடுத்துருக்கணும், அது வரவேற்கத்தக்கது. மற்றது பென்ஷனியர்ஸுக்கு சில சலுகைகள் கொடுத்துருக்கணும், அதுவும் வரவேற்கக்கூடியது. அண்ட் டாக்டர்ஸ் இந்த இன்டேக்கு அப்புறம் குறைக்கிறத பற்றி சாய்ச்சிருக்கணும், அதுவும் வரவேற்கக்கூடியது. பட் வழக்கமாக இந்த பட்ஜெட்டில் வந்து சிலர்கள் சொல்லுவினம் அதை நடைமுறைப்படுத்தி அது ஒரு மெட்டீரியலைஸ் ஆகும் வினையும் என்ன நடக்கும் என்று தெரியாது. பட் கொம்பே அப்படின்னு இது ஒரு நல்ல பட்ஜெட் மாதிரி தான் தெரியுது. பட் இது எலெக்ஷனோட சம்பந்தப்பட்ட பட்ஜெட்டாயும் தெரியுது. எலெக்ஷன் வின் பண்ணுறதுக்காக சில அலுவலர்கள் பார்க்குற மாதிரி இந்த சர்ப்ளஸ்களை கூட்டுறது, டெபிசிட்டுகளை குறைக்கிறது எல்லாம் நெக்கிற அளவுக்கு செய்து முடிக்க முடியுமோன்றது ஒரு கேள்விக்குறி தான். எனவே அவரேஜாக இது ஒரு ஒரு நல்ல பட்ஜெட் மாதிரி தான் தெரியுது. இனி இருந்துதான் பார்க்க வேணும்.
அடுத்து சிட்னியில் இருந்து ரமேஷ்.
இந்த பட்ஜெட்ல வந்து எனக்கு பெரியதாக ஒரு லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை. இதுல ஒரு எலெக்ஷனுக்காக செய்யப்பட்ட பட்ஜெட்னு தெரியுது. மற்றபடி ஒரு சாதாரண மனிதன் எனக்கு தனிப்பட்ட முறையில இதுல வந்து ஒரு பெரிய பாசிட்டிவா எதுவும் சொல்றதுக்கு இல்லை. இதுல
நிறைவாக பெர்த் நகரில் இருந்து டாக்டர் அண்ணாமலை மகிழ்நன்.
வணக்கம் மகிழ்நன் அவர்களே.
வணக்கம்.
எதிர்வரும் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை பட்ஜெட்டை வந்து கருவூல காப்பாளர் ட்ரெஷரர் ஸ்காட் மோரிசன் அவர்கள் நேற்று வந்து நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறாரு. நீங்கள் இந்த நிதிநிலை அறிக்கையை பற்றி, இந்த பட்ஜெட்டை பற்றி எப்படி மதிப்பீடு செய்கிறீங்க?
இது எல்லா ஊடகங்களும் எல்லா விமர்சகர்களும் கூறுவதைப் போல இது அடுத்த தேர்தலுக்கு முன்னோட்டமான ஒரு பட்ஜெட் என்றுதான் நாமும் கருத வேண்டியது இருக்கிறது. இந்த 2018-19 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் சில பிரிவினருக்கு மிக குறைவான சலுகைகளையும், சில நிறுவனங்களுக்கு கொஞ்சம் ஊக்கத்தொகையையும், பல்கலைக்கழகங்களுக்கு மேலும் நிதி சுமையையும், பல்வேறு ஆராய்ச்சி பணிகளுக்கான உதவித்தொகையை குறைத்தும் பல திட்டங்கள் இந்த நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளன.
ஆனால் குறைந்த வருமானம் உள்ளவர்களுக்கெல்லாம் வந்து டாக்ஸ் கட் அல்லது வரி குறைப்பெல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க இல்லையா?
$37,000 குறைவாக ஊதியம் இட்டுபவர்களுக்கு $200, $37,000 மேல் $90,000 ஊதியம் ஈட்டுபவர்களுக்கு $530 வரி குறைக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு காஃபியினுடைய விலை $4.60. ஒருவர் 52 கிராமிகளுக்கு ஒரு காஃபி கொடுத்தால் ஆண்டுக்கு $219.20 ஆகிறது. நீங்கள் $37,000 ஆண்டிற்கு சம்பாதித்தால் $3,572 வரி கட்ட வேண்டும். அவ்வளவு பணம் நீங்கள் வருமான வரி கட்டும் பொழுது அரசாங்கம் நீங்கள் 44 கிழமைகளுக்கு இலவசமாக ஒரு காஃபி கொடுத்துக் கொள்ளுங்கள் என்று அறிவித்துள்ளதை போல இருக்கிறது.
இப்ப நீங்க சொல்றத பார்த்தா பட்ஜெட்ல நிதிநிலை அறிக்கையில வந்து எதுவுமே பாசிட்டிவாக நல்ல நன்மை தரும் அம்சங்கள் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரியா?
இல்ல இல்ல, அப்படி சொல்ல முடியாது. இப்போ கூகுள், ஆப்பிள் போன்ற பன்னாட்டு தொழில்நுட்ப நிறுவனங்கள் செய்கின்ற வரி ஏய்ப்பை தடுத்து நிறுத்த கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க தேவையான நிதியை ஒதுக்கி இருப்பது ஒரு நல்ல செய்தி. அதே போல ஓய்வூதிய நிதிகளிலிருந்து வெளியேறுவோர் கட்ட வேண்டிய கட்டண நிறுத்தம், ஓய்வூதியம் பெறுபவர்கள் ஒரு கிழமைக்கு $150 வரை ஊதியம் ஈட்டலாம் என்ற திட்டம், 14,000 புதிய முதியோர் உதவி இடங்கள் ஆகியவை பாராட்டப்பட வேண்டியவை. அதே போல புதிய ஆண்டில் மின்சாரம் மற்றும் எரிவாயு கட்டணங்கள் ஆண்டிற்கு $400 குறையும் என்கிறார்கள்.
சரி, மற்றபடி என்ன மாதிரியான மதிப்பீடு, வேற என்ன மாதிரியான அம்சங்கள் வந்து குறிப்பிட்டு சொல்லும்படியா இருக்கு இந்த பட்ஜெட்?
1995 குடியேறிகளுக்கு உண்டான உதவித்தொகையை 2 ஆண்டுகள் வரை தர முடியாது என்று அறிவித்தது அன்றைய ஜான் ஹோவர்ட் பீட்டர் காஸ்ட்ரோ அரசாங்கம். பின்னர் அது 3 ஆண்டுகளானது. இப்பொழுது இந்த நிதிநிலை அறிக்கையில் புது குடியேறிகளுக்கு, புதிய மைக்ரன்ஸ்களுக்கு 4 ஆண்டுகள் உதவித்தொகை கிடையாது என்று அறிவித்துள்ளது. இது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும். அதே போல் நியூ ஸ்டார் அலவன்ஸ் போன்ற வாழ்வாதார உதவித்தொகைகளை பற்றி இந்த நிதிநிலை அறிக்கை கவலைப்படவில்லை. நாள் ஒன்றிற்கு $40 வைத்துக் கொண்டு வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதை பற்றி இந்த நிதிநிலை அறிக்கை கணக்கில் எடுத்துக்கொள்ளவே இல்லை. மாணவர்களின் படிப்பு உதவித்தொகை வழங்கும் பணிக்காக, அதாவது டெக்ஸ் ஹெல்ப், ஃபீ ஹெல்ப் போன்ற கடன் தொகை வழங்கும் நிர்வாக பணிகளுக்காக பல்கலைக்கழகங்கள் தனி கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும், அந்த விண்ணப்பங்களுக்கு விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் இந்த நிதிநிலை அறிக்கை கூறியிருக்கிறது.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil